எல்லோருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. பலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தருவே இறை மாண்பை இன்றே பெறவே. புவி வாழ்வை நாமும் தருவே இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். பாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. பாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. ஆராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. ஆராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு இறை ஆசிரியை வழங்குவதில் மகிழ்வடைகிறேன். இன்றைய நாளில் இறை வார்த்தை நம்மை திருமண வாழ்விலே எப்படி ஒருவர் பிரமாணிக்கமாக தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு இருக்க முடியும் என்பதை குறித்து தியானிக்க நம்மை அழைக்கிறது. குறிப்பாக தன்னுடைய மனைவி தாய்மை பேர் இல்லாத பொழுதும் அவர் அழுகின்றதை பார்க்கின்ற எழுக்கானாம் அவருக்கு ஆறுதலாய் இருக்கிறார். உண்மையில் இந்த தாய்மை என்பதும் கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னிடத்தில் இருக்கின்ற அத்துணை நன்மையான காரியங்களுக்கும் நான் என் தாய்க்கு கடமைப்பட்டிருக்கிறேன் சொல்லி ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார். இந்த தேசத்திலே நல்ல குடிமகன்கள் உருவாக வேண்டுமெனச் சொன்னால் நல்ல தாய்மார்கள் உருவாக வேண்டுமெனச் சொல்லி நெப்போலியன் எடுத்துரைக்கிறார். ஆக ஒரு தாய்மை என்பதும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் உச்சமாக பார்க்கப்பட வேண்டும். கடவுள் ஆதியில் இதை படைத்தாரும் அவர் கடவுளோடு இணைந்து உடன் படைப்பாளராக மாறுகிறார் என்பதை தான் அவர் வழியாக இந்த உலகம் பிள்ளைகளை பெற்றெடுத்தும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் தொடர்ந்து பிள்ளைகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தாய்மை தள்ளி போகின்ற பொழுதும் அவர்கள் அடைகின்ற வேதனை இருக்கிறது. சமூகம் தங்கள் வார்த்தைகளால் அவர்களுக்கு சுமத்துகின்ற வேதனை இருக்கிறது. அது சொல்ல முடியாத ஒன்று. அந்த தருணங்களில் எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை துணைவர் தன் மனைவிக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைய நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இறைவன் தாமே இறை வார்த்தை வழியாகும் நம் அனைவரையும் முழுமையாய் இன்றைய நாளிலே தொட்டும் நாமும் விவிலியத்தில் வருகின்ற மேலான நபர்களைப் போல மேலான முன்மாதிரிகளைப் போல தன்னுடைய வாழ்க்கை துறவிகளையெல்லாம் தாங்கி பிடிப்பவர்களாக மாறுகின்ற ஒரு பாக்கியத்தை இந்த பலியினுடைய ஆசிர்வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாடும் நம்முடைய பலவீனங்கள் பாவங்களை எண்ணி மனம் பொருந்தி வானக தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, வசனங்கள் 1-8 முடிய. எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ராமாத்தாயிம் சோப்பிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராயிமை சார்ந்த சூப்பின் மகனான தோகுவின் மைந்தனான எலிகூபின் புதல்வனான எரகாமின் மகன். அவருக்கு அன்னா பெனினா என்ற இரு மனைவியர் இருந்தனர். பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனினாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்ததால் அவருடைய சக்கலத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி.
ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவே. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வே? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவே. இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன்.
Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia.
காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். Alleluia,
Alleluia, Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூயன செய்திகளிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்குணர் செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 14-20 முடியும். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டதும், இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டதும், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயே கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்தும், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோதும் செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே,
உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். நம்முடைய கத்தோலிக்க திரு அவை ஏனைய திரு அவையிலிருந்து அருள் சாதன கொண்டாட்ட வகைகளிலே பெரிதும் மாறுபடுகிறது. நம் மத்தியில் இருக்கிற பிற அவைகள் ஒரு அருள் அடையாளத்தை, இரண்டு அருள் அடையாளங்களை கொண்டிருக்க நம்முடைய கத்தோலிக்க திருவை மட்டும் ஏழு அருள் அடையாளங்களை கொண்டிருக்கிறது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் இந்த அருள் அடையாளங்கள் தொடுவதாய், ஒவ்வொரு வாழ்க்கையின் கட்டத்திற்கும் பொருள் கொடுப்பதாய் அவை அமைந்திருக்கின்றன. கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஏழு அருள் அடையாளத்தையும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு நிலை வரை எல்லா தலங்களிலுமே பொருள் உணர்ந்து கொண்டாடுகின்ற பொழுது அது கடவுளுடைய சந்திப்பாகவும் கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுக்கிற தருணங்களாகவும் அமைகின்றது. இந்த ஏழு அருள் அடையாளங்களில் ஒவ்வொரு அருள் அடையாளமுமே தன்னுடைய கொண்டாட்டத்தில் தன்மையில் தனித்துவமிக்கதாய் இருக்கிறது. அதில் திருமணம் இருக்கிறதே இன்ன பிற ஆறு அருள் அடையாளங்களை விட ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. அப்படி என்ன ஒரு தனிச்சிறப்பு என சொன்னால், மற்ற அருள் அடையாளங்களை திருச்சபையினுடைய பணியாளர்களோ திருச்சபையினுடைய பிரதிநிதிகளோ முன்னின்று நடத்துவார்கள். ஒரு நற்கருணையை கொண்டாடுவதற்கு அருள் பணியாளரோ ஆயரோ தேவை. உறுதி பூசுதலை நிறைவேற்றுவதற்கு கொண்டாடுவதற்கு ஆயர் தேவை. ஒரு சாதாரண திருத்தொண்டரையோ ஒரு அருள் சகோதரையோ திருத்தொண்டு நிலைக்கும் அருள் பணி நிலைக்கும் உயர்த்துவதற்கு அங்கு ஆயருடைய அர்ச்சிப்பும் ஆயருடைய இருப்பும் தேவைப்படுகிறது. ஆனால் திருமணம் என்கின்ற அருள் அடையாளத்தை கொண்டாடுவது, முன்னின்று நடத்துவது பங்கு தந்தையும் அல்ல, குருவும் அல்ல, ஆயரும் அல்ல. எப்படி திருமணம் நடக்கின்ற பொழுது மணமகனின் மணமகளினுடைய குடும்பத்திலிருந்து சாட்சியாக கையொப்பம் இடுகிறார்களோ, அதுபோல திருச்சபையினுடைய பிரதிநிதிகளாய் திருச்சபையின் சாட்சிகளாய் மட்டுமே அங்கு திருநிலை பணியாளர்கள், அது குருவாக இருந்தாலும் சரி ஆயராக இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் திருச்சபையின் பணியாளர்கள், பிரதிநிதிகள் மட்டுமே. ஒவ்வொரு திருமணத்தையும் நிறைவேற்றுபவர்கள் தங்கள் சம்மதத்தோடு முன்வந்திருக்கிற அந்த மணமகனும் மணமகளும் மட்டுமே. பொதுவாக என்ன நினைக்கிறோம், திருமண வாழ்க்கை என்பது நாம் வாக்குறுதி கொடுக்கிறோமே அன்றைய நாளில் அந்த வேளையில் ஆலயத்திற்குள் மட்டும் முடிந்து போவதாக, கூடியிருக்கிற உறவுக்கு முன்னால் ஆணையத்தில் நாம் கொடுக்கிற ஏதோ ஒரு கடமை சடங்காக மாறி போகிறது. ஆனால் மணமகனும் மணமகளும் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை கொடுக்கிற வாக்குறுதியில் நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் அப்படியாக வாழ்கின்ற பொழுதுதான் திருமர அருளடையாளம் என்பது உண்மையில் வாழ்வு முழுவதும் நிறைவேற்றப்படுகிறது என்பது திருச்சபையினுடைய ஆழமான போதனையாக இருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு திருமணத்திலேயுமே தம்பதிகள் இரண்டு விதமான வாக்குறுதிகளை கடவுளுக்கு முன்னால் அவர்கள் கொடுப்பார்கள். என்ன வாக்குறுதி? முதலில் தங்களுடைய வலது கரங்களை எல்லாம் எருக பற்றி பிடித்து கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் முழுமைக்கும் ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாய் இருப்போம் என்பது முதல் வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி என்ன? கடவுளுடைய அருளால் தாங்கள் ஈன்றெடுக்கிற, தாங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை நம்பிக்கை வாழ்வில் வளர்த்தெடுப்போம் என்பது இரண்டாவது வாக்குறுதி. இன்றைய வேகமான வாழ்க்கை சூழலிலே இந்த இரண்டு வாக்குறுதிகளும் பெரும்பாலும் வெற்று சடங்காக, வெறும் அறிவிப்பாகவே மாறி போகிறது என்பதை நாம் உணர வேண்டும். நீதிமன்றங்களுக்கு வெளியில் ஒவ்வொரு மறை மாவட்டத்தினுடைய நீதிமன்றங்களில் பார்க்கின்ற பொழுது திருமணமானவர்கள், புதிதாக திருமணம் முடித்தவர்கள் வரிசையில் திருமண முறிவிற்காய் காத்திருப்பதை நாம் கண்கூட காணலாம். நம்முடைய இல்லங்களிலும் பகுதிகளில் நமக்கு அறிந்தவர்கள் மிக விமரிசையாக திருமணத்தை செய்து வைத்திருப்போம். உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களை வாழ்த்தியிருப்போம், பரிசுகள் கொடுத்திருப்போம். ஆனால் குறுகிய காலத்தில் அவர்கள் கடவுளுக்கு முன் கொடுத்த அந்த வாக்குறுதியிலிருந்து விலகி மனமுறிவு செய்வதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆக இரண்டு வாக்குறுதிகளும் இன்றைய வேகமான வாழ்க்கை சூழலில் கேலி கூத்தாய் மாறி போயிருக்கிறது. நான் இருக்கிற பணித்தளத்தில் இரண்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு அந்த தாய் வருகிறார். பெரிய பையன் எட்டாவது, சின்ன பையன் ஆறாவது. அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க, ஃபாதர் போன வருஷம்லாம் காலையில் பூசைக்கு வந்துட்டு இருந்தான் என் பையன் ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருஷம் ஃபுட்பால் கோச்சிங்க்கு போகிறாங்களாம், அதனால் அவங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு சாயங்காலம் தான் வரான் ஃபாதர், அதுவும் லேட்டாக வராங்க, வந்து ஒரு பக்தி இல்லை, ஒழுக்கம் இல்லை, கோயிலில் கையெழுத்து கும்பிட மாட்டுறாங்க, சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. நான் கேட்டேன்,
இன்னம்மா ஒரு காலத்தில் நீங்களாம் அந்த பிள்ளைங்களை கட்டுப்படுத்துகிற காலம் இருந்துச்சு, இப்போ எப்படி சூழலை மாறிடுச்சுன்னா என் பேச்சு அவன் கேட்க மாட்டான் ஃபாதர், என் எல்லையை மீறி செயல்படுறான் ஃபாதர், அவங்க அப்பா பேச்சு கேட்டு இருக்கிறானுங்க ஃபாதர். எத்தனை வயசு? ஒருவனுக்கு 12 வயசு இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு 10 வயசு கீழே தான் இருக்கும். தன்னுடைய மகன், தன்னுடைய பிள்ளைகள் நம்பிக்கை வாழ்வில் எங்களுடைய கைக்குள் இல்லைன்னு சொல்லி புலம்புகிற ஏராளமான தாயை தந்தையை ஆலய வளாகத்தில் நாம் நிறைய பார்க்கலாம். இப்போவே இந்த சூழல்னு சொன்னால் பிற்காலத்தில் எப்படி நின்று பார்க்கணும். ஆக ரெண்டு வாக்குறுதிகளையும் ஏதோ அந்த திருமணத்தன்று செய்கிற பல நிகழ்வுகளுக்கு மத்தியில் கொடுக்கிற அறிவிப்புகளாகத்தான் தம்பதியர் பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் யார் தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ அந்த குடும்பம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது ஒரு முக்கியமான ஒரு இறை செய்தியை நாம் இன்று தியானிக்கிறோம். அதுதான் தாய்மை. தாய்மை என்பது ஒவ்வொரு பெண்ணினுடைய கனவாக இருக்கிறது. எப்பொழுது ஒரு பெண் தாயாக மாறுகிறாரோ, அந்த பாக்கியத்தை அடைகிறாரோ, அவர் பெண்மையினுடைய முழுமையான நிறைவை அடைந்ததாகத்தான் அவரும் உணர்வார், அவரை சமூகம் அப்படி பார்க்கும். ஆனால் இந்த தாய்மை இருக்கிறதே, அது பொதுவாக எல்லா பெண்களுக்கும் ஒரே காலத்திலேயோ அல்லது திருமணமான குறிப்பிட்ட ஆண்டுகளிலேயோ நிறைவேறுவது கிடையாது. ஒரு சமயங்களில் இந்த பெண்மை என்ன செய்கிறது, தாய்மையை அடைவதற்கு சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் ஆகலாம். இந்த வருடங்கள் ஆகின்ற சமூகத்தில் அந்த வாழ்க்கை துணைவரும் அந்த உறவும் அந்த பெண்ணிற்கு எப்படி ஆதரவை அன்பை கொடுக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆம், அன்பிற்குரியவர்களே, தமிழறிவி மணியன் என்கிற ஒரு எழுத்தாளர் மிக சிறப்பாக சொல்வார், எப்படி ஒரு பூ அரும்பாகி அது மலராகி அது கனியாக மாறுகிறதோ, அப்படி போல ஒரு பெண் முதலில் பெண்மையை, இரண்டாவது தாய்மையை அடைகின்ற பொழுது அவர் இறைமை என்கின்ற நிலையை அடைகிறார். பெண்ணிற்கு மட்டுமே இந்த பாக்கியம் என சொல்லுவார். ஆனால் பெண்கள் தாய்மையை அடையாமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் அடைகின்ற வேதனை, சமூகம் அவர்களுக்கு கொடுக்கின்ற எழிப்பேர்கள் என்பது இன்னும் அதிகமானதாக இருக்கும். விவிலியத்தில் கூட பல பெண்களுக்கும் தாய்மை தள்ளி போவதை நாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு அதிசயம் இருக்கிறது, யாருக்கெல்லாம் தாய்மை விவிலியத்தில் தள்ளி போனதோ அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் தனித்துவம் மிக்கவர்களாக, கடவுளால் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுபவர்களாகவே அவர்கள் செயல்பட்டார்கள். சாராளில் துவங்கி ரெபேக்காவில் இருந்து ராக்கேல் வரை பார்க்கிற பொழுது எல்லோருக்கும் அவர்கள் பெண்மை அடைந்தார்கள். ஆனால் தாய்மை அடைவதற்கு அவர்கள் காலம் தள்ளி போனது. கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என சொல்லி சாராளுக்கு கடவுள் முதுமையிலே ஒரு குழந்தையை கொடுக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பெறுகின்ற பாக்கியம் தள்ளி போவதை உணர்ந்து ஈசாக்கு தன் மனைவிக்காக அவர் வேண்டுகிறார். அவர் வேண்டியதை கடவுள் கேட்கிறார். அவர் ஜெபத்தை கேட்டு அவருடைய மனைவிக்கு கடவுள் குழந்தையை கொடுத்ததாக நாம் தொடக்கம் 25 படிக்கிறோம். அப்படியாகத்தான் ராக்கேலும் தன் சகோதரிக்கு பிள்ளை பிறந்து விட்டது, தனக்கு பிள்ளை இல்லை என சொல்லி தன் சகோதரி மீது அவர் பொறாமை கொள்கிறார். அந்த சமயத்தில் யாக்கோபை அணுகி, எனக்கு நீங்கள் பிள்ளை கொடுக்கவில்லை என சொன்னால் நான் செத்துப்போவேன் என சொல்லி தன் கணவனிடம் அவர் முறையிடுகிறார். அப்பொழுது யாக்கோபு மிக தெளிவாக சொல்வார், இதற்கு யார் காரணம், கடவுள்தான் உனக்கான நீ பிள்ளை பெறுகின்ற பாக்கியத்தின் நாட்களை தள்ளி போடுகிறார் என சொல்லி தன் மனைவிக்கு யாக்கோபு எடுத்துச் சொல்வார். அப்படி பார்க்கிற பொழுது இந்த மூவருமே, அதாவது இஸ்ரேல் இனத்தினுடைய குலமுவர்கள் மூவருமே தங்களுடைய மனைவிகள் தாய்மையை அடைவதற்கு காலம் தாழ்த்திய பொழுதும் தங்கள் மனைவிகளை விட்டு அவர்கள் ஒதுங்கி செல்லவில்லை, அவர்களை வெறுக்கவில்லை, அவர்களை காயப்படுத்தவில்லை. மாறாக எப்படி நாம் திருமணத்தன்று வாக்கு கொடுக்கிறோமோ, இன்பத்தில் துன்பத்தில் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என சொல்லி தங்கள் மனைவியருடைய வேதனை நாட்களில் அவர்கள் துணையாக இருந்தார்கள். அதுதான் ஈசாக்கினுடைய செயல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தன் மனைவிக்காய் அவர் ஆண்டவரிடத்திலே மன்றாடினார், அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதென சொல்லி விவிலியம் சொல்கிறதே, அவர் தன் மனைவி நிலையை குறித்து இழிவாக பார்க்கவில்லை, கடினமான சொற்களை சொல்லவில்லை, மாறாக அவர் மன்றாடினார். அந்த வரிசையில் தான் நாம் இன்று பார்க்கிறோம் சாமுவேலினுடைய பிறப்பு. அதாவது அவருடைய தாய் தன்னுடைய வேதனையை கடவுளிடத்திலே முறையிடுகிறார். சீலோமிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அழகான ஒரு குடும்பம், எல்கானாம், எல்காவிற்கு இரண்டு மனைவிகள், ஒன்று பெனின்னா, இன்னொன்று அண்ணா. பெனின்னாவிற்கு குழந்தைகள் இருக்கிறது, ஆனால் அண்ணாவிற்கு குழந்தைகள் இல்லை. இங்கே என்ன நடக்கிறது, குழந்தை இல்லை என்கிற காரணத்தால் பெனின்னா அண்ணாவை காயப்படுத்துகிறார், குத்தி காட்டுகிறார். அதுவும் எந்த இடத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில். சீலோவிற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், அது எருசலேமிலிருந்து ஏறக்குறைய வடக்கு திசையிலே 20 மைல் தொலைவில் இருக்கிறது. அரசர்கள் காலத்திற்கு முன்னதாக இந்த சீலோம் என்கிற இடம்தான் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான ஒரு தலமாக இருந்தது. எருசலேம் ஆலயம் அந்த இடத்தை எடுப்பதற்கு முன்னால் சீலோம் அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கே ஒரு பெண்ணினுடைய குறையை இன்னொரு பெண் சுட்டி காட்டுகிறார், இழிவுபடுத்துகிறார், காயப்படுத்துகிறார், வேதனைக்கு உட்படுத்துகிறார். இன்றும் கூட ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய பெயரை சொல்லி கூடி வருகின்ற பொழுது, திருப்பலியின் நிறைவிலே, அன்பிய கூட்டங்களின் முடிவிலே நாம் கூடி வருகின்ற பொழுது பெரும்பாலும் இதை குறித்து பேசுகிறோம். யாரிடத்தில் என்ன குறை இருக்கிறது, அந்த குறையை மையப்படுத்தி அவர்களை காயப்படுத்துவதில் அப்படி ஒரு இன்பத்தை அடைகிறோம். அப்படிப்பட்ட ஒரு காயத்தை தான் இன்று அன்னால் அடைகிறார். தனக்கு குழந்தை இல்லை, எதற்காக அப்படி ஒரு வேதனை? குழந்தை வேண்டும், குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், தன்னை வயதான காலத்திலே தன் மகன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அழுதார் இல்லை. தான் பெற்றெடுத்த பிள்ளையை கூட பால் குடி மறந்ததும் அவர் கடலூடத்தில் கொடுப்பதாக சாமுவேல் முதல் புத்தகம் சொல்வதை நாம் படிக்கலாம். ஆனால் தன்னுடைய காயத்திற்கு ஒரு மருந்தாகும், இந்த சமூகம் தன்னையும் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கூடி வருகின்ற பொழுது அங்கே கொடுக்கப்படுகின்ற உரிமையில் தனக்கும் இடம் வேண்டும் என்பதற்காக அங்கே அண்ணா வேதனைப்படுகிறார். இந்த சமயத்தில் பெனின்னாவால் அவர் காயப்படுத்தப்பட்டாலும் கூட ஒரே ஒரு ஆறுதலான செயலை நாம் பார்க்கலாம். அதுதான் எல்கானா தன் மனைவி அண்ணாவை சந்தித்து அவரோடு உரையாடியது. எப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தையை எல்கானா சொல்லுவார் பாருங்கள். தன் மனைவி வேதனையோடு இருக்கிறார், அவர் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார், உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அப்பொழுது எலக்கான அழகாக சொல்வார், ஏன் அழுகிறாய், ஏன் வருந்துகிறாய், நான் உனக்கு 10 புதல்வரை காட்டிலும் சிறந்தவர் அல்லையா, நான் உனக்கு 10 பிள்ளைகளை காட்டிலும் மேலானவன் அல்லவா. எல்கானவருக்கு நன்கு தெரியும் அவர் அவளுக்கு கணவர், எந்த நிலையிலும் பிள்ளைகளாக முடியாது. இருந்தாலும் வேதனையோடு இருக்கிற தன் மனைவிக்கு அந்த நேரத்தில் அவர் ஆறுதல் கொடுப்பதற்காக அவர் தேடி வருகிறார். ஆறுதலான வார்த்தைகளால் தன் மனைவியை அவர் தேற்றுகிறார். உண்மையில் அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய ஆறுதலை அண்ணாவிற்கு கொடுக்காமல் இருந்திருந்தாலும் அந்த நேரத்தில் தன்னை காயப்படுத்திய பெனின்னாவின் வார்த்தைகளுக்கு இணையாகும் தன்னை தேற்றுவதற்கு தன் கணவரின் வார்த்தைகள் இருப்பதென்பதை அவர் உணர்ந்திருப்பார். ஆம், அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் இன்றைய காலகட்டத்தில் திருமணத்தின் பொழுது நாம் வாக்குறுதியை கொடுக்கிறோமே, இன்பத்தில் துன்பத்தில் நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் பிரமாணிக்காமல் இருப்பேன் என சொல்லி, எப்படிப்பட்ட பிரமாணிக்கம்? தன்னுடைய மனைவிக்கு ஒரு குறை இருக்கின்ற பொழுது ஈசாக்கை போல நாம் ஜெபிக்கின்ற பொழுது அது உண்மையான பிரமாணிக்கம். தன் மனைவி அழுகின்ற பொழுது அவளை ஆறுதலான வார்த்தைகளால் தேற்றினாரே எல்கானா, அதுபோல மனைவியை தேற்றுகின்ற பொழுது அது உண்மையான பிரமாணிக்கும். ஊரும் உலகமும் உறவும் தன்னுடைய மனைவியின் குறைகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது இவரும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு காயப்படுத்தாமல் தன் மனைவிக்கு ஆறுதலாக இருந்தாரே, நான் உனக்கு 10 பிள்ளைகளை விட மேலானவர் என்று சொல்லி அவரை தேற்றினாரே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஆதரிக்கின்ற பொழுது நாமும் உண்மையிலேயே பிரமாணிக்கமாக இருக்க முடியும். இது குடும்பத்தினுடைய தலைவனங்களுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் தலைவனும் தலைவியும் ஏதேனும் ஒரு குறையை திருமண வாழ்க்கையிலே கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஒருவரை மற்றொருவர் தாங்கி பிடிக்க வேண்டும். ஜான் கிரே என்கின்ற ஒரு அறிஞர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் என சொல்லி. அதாவது ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு கிரகத்திலிருந்து வருகிறார்களாம். என்ன சொல்ல வருகிறார்? ஆண்களுடைய ஆசையும் பெண்களின் ஆசையும் வேறு, ஆண்களின் தெரிவும் பெண்களின் தெரிவும் வேறு, ஆண்களின் தேவையும் பெண்களின் தேவையும் வேறு, ஆண்களை மகிழ்விப்பதும் பெண்களை மகிழ்விப்பதும் வெவ்வேறு, ஆண்கள் திருப்தி அடைவதும் பெண்கள் திருப்தி அடைவதும் வெவ்வேறு நிலைகளில். அப்படி இருக்க இயல்பிலேயே வெவ்வேறான இரண்டு மனிதர்கள் திருமணம் என்கின்ற ஒரு நிகழ்வில் அவர்கள் ஒன்று கூடி வருகிறார்கள். ஆகவே உங்கள் நிறைகள் அல்ல, மாறாக இணைந்து வருகின்ற பொழுது ஒருவர் மற்றவிடத்தில் இருக்கின்ற குறைகளை கூட நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த குறைகளோடு அன்பு செய்கின்ற பொழுது, குறைகளை சுட்டிக்காட்டி காயப்படுத்தாமல் முடிந்த அளவுக்கு அந்த குறைகளை நாம் நீக்குவதற்கும் உதவி செய்கின்ற பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு என்பது உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே நம்முடைய திருமண வாழ்க்கையிலே நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை கத்தோலிக்கு விசுவாசத்தை வளர்த்தெடுப்பது என்பதும் இரண்டாவதும், முதலில் அன்போடு இருக்கிற பொழுதுதான் இறைந்து தாய்மை என்கிற நிலையை அடைகிறோமே. கணவனும் மனைவியும் கடவுளுக்கு முன்னால் கொடுக்கின்ற வாக்குறுதியில் நிலைத்திருக்க வேண்டும். குல முதுவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் அதுதான், திருமுழுக்கு யோவானின் பெற்றோர் சொல்லிக் கொடுக்கிற பாடம் அதுதான். பிள்ளை இல்லை என்பதற்காக, குறை இருக்கிறது என்பதற்காக எத்தனை திருமணங்கள் முறிவு செய்வதை நாம் பார்க்கிறோம், எத்தனை முறை அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்திருக்கிறார்கள். இல்லையும், தன் கணவனிடத்திலே தன் மனைவியிடத்திலே இருக்கிற குறைகளை சுட்டி காட்டி விலகுவதல்ல திருமண வாழ்க்கை,
மாறாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வதிலும், தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்ததை போல, தன் மனைவிக்கு ஆறுதலாக எல்கானா இருந்தது போல நாம் ஆறுதலாக இருப்போம். அப்பொழுதுதான் இந்த திருமண அருள் அடையாளத்திற்கு திருச்சபை கொடுத்திருக்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த திருமணத்தை நீங்கள் தான் நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி திருமணத்தை ஒரு நாளில் அல்ல, வாழ்கின்ற ஆயுள் முழுவதற்கும் நிறைவேற்றுவதற்காகத்தான் திருச்சபை அழைக்கிறது. நிறைவேற்றுவதற்காகத்தான் கடவுள் நம்மை திருமண பந்தத்தில் இணைக்கிறார். ஆக அப்படிப்பட்ட மேலான ஒரு நிலையை, அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். உண்மையில் பிறரிடத்தில் குறை காணுகின்ற பொழுதும் நமக்கு வேதனையாக இருக்கும், நமக்கு நிறைவானவர்கள் கிடைத்திருக்கலாம் என சொல்லி மனம் ஆதங்கப்படும். குறைகளோடு தன் சீடர்களை, குறைகளோடு மனிதத்தை இயேசுவும் கடவுளும் ஏற்றுக்கொண்டது போல தன் வாழ்க்கையை துணைவிடத்திற்குரிய குறைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். உண்மையில் கடவுள் நம்முடைய நம்பிக்கையை பார்த்து கூட அவர்களுடைய குறைகளை நீக்கக்கூடும். முடக்குவாத முற்றவன் குணமடைந்தது எதனால்? அவன் இறங்கி செல்லவில்லை இயேசுவை காண, மாறாக சுமந்து சென்ற மக்களுடைய நம்பிக்கையை பார்த்து அவருக்கு இயேசு சுகம் கொடுத்தது போல, நம் வாழ்க்கை துணைவருடைய குறைகளை நாம் அன்பினால் சுமக்கின்ற பொழுது நம்முடைய பிரமாணிக்கம், நம்முடைய அன்பை பார்த்து கூட கடவுள் அற்புதத்தை, அதிசயத்தை நம் குடும்பத்தில் செய்யக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாகும் இந்த புதிய ஆண்டு. உங்கள் அனைவருக்கும் இருக்கும்படியாக திருப்பள்ளியில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமீன்.
பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க பிற